الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
வசனங்களின் பொருள், யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருப்பவர்களை தவிர வேறெவரும் ஸ்வர்க்கத்தில் ஒருபோதும் புகமாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இவை அவர்களுடைய வீண் ஆசைகளே ஆகும். நீங்கள் உண்மையாளர்களாயின் உங்களுடைய வாதத்திற்குரிய சான்றை கொண்டு வாருங்கள் என நீர் அவர்களிடம் கூறுக. அவ்வாறன்று எவர் தம்மை அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்து நற்செயல் செய்பவராகவும் விளங்குகின்றாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடத்தில் உண்டு. அவருக்கு வருங்காலத்தை பற்றிய எவ்வித அச்சமும் இருக்காது. இறந்த காலம் பற்றி அவர்கள் துயரடையவும் மாட்டார்கள். கடந்த நாட்களில் எனக்கு ஒருவர் கடிதம் எழுதினார். பாகிஸ்தானில் இப்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது. கடந்த அரசாங்கம் செய்ததையே அகமதிகளுக்கு எதிராக இந்த அரசும் செய்யும் என்று கூறியுள்ளார். ஒரு அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு இவர் முன்பும் அகமதிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டதில்லை, மீண்டும் அதே நிலைதான் நீடிக்கும் என்றும் கூறி அக்கடிதத்தை எழுதியவர் இதில் தன் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் இந்த அரசாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அரசாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் அகமதிகளுக்கு எதிராக அநீதியை மட்டுமே கொண்ட ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாகிஸ்தானைச் சேர்ந்த அகமதிகளுக்கு எப்போதும் உள்ள ஒரு நிரந்தரமான கவலை இதுவாகும். இதனால் பாகிஸ்தானின் அகமதிகள் குறிப்பாக துவாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் உலக அரசுகளிடமிருந்து எதையாவது பெற வேண்டுமென்றால் பிறகு இவ்வாறான சிந்தனையும் கவலையும் கொள்ளலாம். ஆனால் நமது எல்லா நம்பிக்கையும் இறைவனை மட்டுமே சார்ந்துள்ளது. நிச்சயமாக இறைவனையே நாம் முழுமையாக சார்ந்துள்ளோம். எனவே நமக்கு இவ்வாறான கவலையும் எதிர்பார்ப்புகளும் அவசியமில்லாததாகும். இன்னார் ஆட்சிக்கு வந்தால் நமது நிலை மேம்பட்டுவிடும், அல்லது இன்ன நபர் ஆட்சிக்கு வந்தால் சீராகிவிடும் என்ற எண்ணமே நமக்கு தேவையற்றதாகும். நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றோம். எனவே நமக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்குமென்றால் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த உலக அரசுகள் உலக ரீதியாக தாம் விரும்புவதை செய்யட்டும். கடந்த காலத்தில் ஏறக்குறைய இந்த சட்டம் அகமதிகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 38 வருடங்களாக இவற்றை செய்து வருகின்றது. இதற்கு முன்பும் இதைத்தான் செய்து வந்தது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து எதிர்ப்பு நீடிக்கின்றது. அச்சமயத்தில் அரசாங்க ரீதியாக இல்லாவிட்டாலும் அரசாங்க ஊழியர்கள் எதிரிகளுடன் இணைந்து அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக அல்லது அஹ்மதிகளுக்கு எதிராக சில அஹ்மதி நபர்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டிக்கொண்டுதான் இருந்தனர். எவ்வாறு இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கொண்ட அரசாக இருந்தாலும் சரி அல்லது பிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவர்கள் தமது கொள்கையின்படி அஹ்மதிகளை இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியேற்றி வைத்துள்ளனர். நமக்கு எதிராக முல்லாக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வைத்திருப்பதற்கும் இதுவே காரணமாகும். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அநீதியும் வரம்பு மீறல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உலக அரசுகளிடம் நாம் எந்த நன்மையையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவும் கூடாது. மேலும் இஸ்லாத்தின் வட்டத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதற்கு நமக்கு இவர்களுடைய சான்றிதழ் தேவையில்லை. உண்மையான முஸ்லிம் என்பவர் இறைவனின் பார்வையில் முஸ்லிமாக இருப்பவரே ஆவார். உண்மையான முஸ்லிம் என்பவர், நான் இறைவனின் ஏகத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறேன், ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஷரியத்தை கொண்டு வந்த நபி ஆவார்கள், அவர்கள் ஹாத்தமுல் அம்பியா ஆவார்கள் என்றும் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று அறிவிப்பு செய்பவரே ஆவார். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அஹ்மதிகள் முஸ்லிம்கள் ஆவர். செயல்பூர்வமாகவும் நம்பிக்கை பூர்வமாகவும் பிறரை விட மேன்மையுடைய முஸ்லிம்கள் ஆவர். எனவே இந்த அறிவிப்பை செய்த பின் வலுக்கட்டாயமாக நம்மை முஸ்லிம்கள் அல்ல என்று கூறிவிட்டு சட்டத்தின்படி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்தாலும் அல்லது இவர்கள் இயற்றிய சட்டத்தின் பார்வையில் முஸ்லிமாக இருப்பவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் அல்லது அரசாங்கமும் அரசு ஊழியர்களும் அநியாயம் இழைத்தாலும் இவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் பாவிகளாக விளங்குகின்றனர். மேலும் அவ்வாறு செய்வதால் இவர்கள் நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு செல்கின்றனர். இவர்களுடைய இந்த செயல்கள் நிச்சயமாக நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு வருவதாக அமைய வேண்டும். ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். இறைவனுடன் ஏற்படும் இந்த நெருக்கம் மற்றும் இந்த நெருக்கத்தில் இன்னும் முன்னேறுதல் ஆகியவையே இறை ஜமாத்துகளின் சிறப்பம்சமாகும், சிறப்பாகவும் இருக்க வேண்டும். இங்கு நான் சட்டத்தின் பார்வையில் முஸ்லிம்கள் என்ற சொல்லை பயன்படுத்தினேன். இதை பற்றி முழுமையாக தெரியாதவர்களுக்கு நான் கூறுகின்றேன், பாகிஸ்தானின் சட்டம் அஹ்மதிகள் சட்டத்தின் நோக்கங்களுக்காக முஸ்லிம்கள் அல்ல என்று கூறுகிறது. இது வியக்க வைக்கும் ஒரு பதமாகும். குடியரசு ஆட்சி நடத்தி வருவதாக கூறும் ஒரு நாடு மதத்தை பற்றி தீர்ப்பு கொடுப்பது முட்டாள்தனமான ஒன்றாகும். எவ்வாறு இருப்பினும் 1974 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இராணுவ ஆட்சி நடத்தியவர் இந்த சட்டத்தில் இன்னும் பல கடுமைகளை கொண்டு வந்தார். இப்போது நான் இந்த விளக்கத்திற்கு செல்ல மாட்டேன். எவ்வாறு இருப்பினும் சட்டத்தின் அடிப்படையில் அஹ்மதிகள் முஸ்லிம் அல்லாதவர்களாவர். உலகில் இஸ்லாத்தின் சரியான வடிவத்தை அஹ்மதிகள்தான் எடுத்து கூறுகின்றனர் என்ற போதிலும் அஹ்மதிகள் முஸ்லிம்கள் அல்ல. ஆனால் அஹ்மதி அல்லாத பாகிஸ்தானிய குடிமக்கள் சட்டத்தின் பார்வையில் முஸ்லிம்கள் ஆவர். இவர்களில் பெரும்பான்மையான அமைப்பினர் இஸ்லாத்தை தவறான வடிவமாக உலகத்திற்கு எடுத்துக்காட்டி இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்றனர். இருப்பினும் இவர்கள் முஸ்லிம்கள் ஆவர். உலகில் பலர் என்னிடம் கேட்கின்றனர், அமெரிக்கா மற்றும் கனடாவின் எனது சமீபத்திய சுற்றுப்பயணத்திலும் எல்லா இடங்களிலும் பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் ஏற்கனவே இதை கூறியுள்ளேன், நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து கூறுகின்றீர்கள், அது சரிதான். ஆனால் முஸ்லிம்களின் பெரும்பான்மை உங்களை முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர்கள் செய்கின்ற செயல்களின் விளைவு நீங்கள் எடுத்துக் கூறுகின்ற போதனைக்கு நேர் மாற்றமாக இருக்கின்றதே என்று கேட்கின்றனர். மேலும் அஹ்மதிகள் உலகில் சரியான இஸ்லாமிய புரட்சியை கொண்டு வருவார்கள் என்றும் நீங்கள் வாதம் புரிகின்றீர்கள், இது எவ்வாறு நிகழும் என்றும் கேட்கின்றனர். இதற்கு நான் அவர்களிடம் இது நடக்கும் என்பதல்ல, இது நடந்து வருகிறது என்றே கூறுகிறேன். லட்சக்கணக்கான நல்ல உள்ளம் படைத்த முஸ்லிம்கள் இந்த உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் இந்த உண்மை இஸ்லாத்தில் இணைகின்றனர். இன்ஷா அல்லாஹ் உலகில் இஸ்லாம் ஒரு அமைதி நிறைந்த மார்க்கமாகும். ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஈடு இணையற்ற அமைதியின் தூதுவர் ஆவார்கள் என்று உலகை ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரை இந்த பணியை செய்து கொண்டே செல்வோம். அந்த மாநபியின் கொடியின் கீழ் ரட்சிப்பு உள்ளது என்று உலகை ஏற்றுக்கொள்ள செய்வோம். ஒருவருடைய மதத்தை பற்றி தீர்ப்பு வழங்குவது அல்லது ஒருவர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர் அல்லது சேராதவர் என்று தீர்மானித்திற்கு வருவது வேறு ஒரு நபருடைய பணி அல்ல. மனிதன் தான் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்ற முடிவை அவன் சுயமாக எடுக்கின்றான். தீவிரவாதத்தை விரும்பும் அரசாங்கம் அல்லது முல்லாக்கள் நம்மை முஸ்லிம்கள் என்று நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நமக்கு எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை. நான் முஸ்லிம் ஆவேன். அல்லாஹ்வின் அருளால் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அனைவரும் முஸ்லிம்கள் ஆவர். அது மட்டுமல்ல, ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட இவர்கள் சிறந்த முஸ்லிம்கள் ஆவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு அஹ்மதியும் நம்புகிறார். இவ்வாறான செயல்களை செய்வதன் மூலம் இவர்களால் அஹ்மதியத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆம், ஒரு அரசாங்கம் அல்லது அதன் அமைச்சர் அல்லது அவர்களின் சீடர்கள் அஹ்மதிகளின் மீது அநீதி இழைத்தால் உலகில் அவர்கள் தம் அரசையும் தம் நாட்டையும் இழிவுபடுத்துவர். அரசாங்கத்தை இழிவுபடுத்துவதால் நமக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பாகிஸ்தானிய குடிமகன் என்ற அடிப்படையில் நிச்சயமாக வெட்கம் ஏற்படுகிறது. ஆனால் நாடு இழிவடையும் போது ஒவ்வொரு அஹ்மதியின் உள்ளமும் வேதனை அடைகின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிற்காக நாங்கள் பல தியாகங்களை செய்துள்ளோம். இங்கு மார்க்கத்தின் பெயரால் இரத்தம் சிந்தி இவர்கள் நாட்டை இழிவடைய செய்வது மட்டுமின்றி இங்கு நடக்கும் எல்லா அநீதிகளும் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம் மற்றும் அன்பு ஆகியவற்றை கொண்ட மார்க்கமாகும். இதையும் இழிவடைய செய்கின்றனர். எதிரிகளுடன் கூட சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நிலை வரும்போது நீதி எல்லா நிலையிலும் முதன்மையானதாகும். வலா எதிரி மன்னக்கும் ஷன ஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு ஏதிலு ஹுவ அக்ரபுலித்தக்வா வத்தகுல்லா என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். அதாவது ஒரு சமுதாயத்தின் பகைமை உங்களை அநீதி இழைக்குமாறு தூண்ட வேண்டாம். நீதியை நிலைநாட்டுங்கள். இது இறை அச்சத்திற்கு மிக நெருங்கியதாகும். இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும். இஸ்லாத்தின் எதிரிகள் ஆட்சேபனை செய்யும் போது நாம் இந்த போதனைகளை எடுத்துக்கூறி அவர்களின் வாயை அடைக்கின்றோம். திருக்குரானின் அழகிய போதனைகளை எடுத்துக்கூறி அவர்களுக்கு பதில் தருகிறோம். உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வின் அச்சத்தையும் அவனது விருப்பத்தையும் குறிக்கோளாக கொள்கின்றார். ஒரு உண்மையான முஸ்லிம் அநீதி மற்றும் அக்கிரமமும் செய்யும் கருத்துக்களை பேசவே மாட்டார். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், சமுதாயம் யாரை பின்பற்றுகின்றதோ அவர்களிடம் இரையச்சம் இல்லை. இரையச்சமே இல்லை எனும் போது அநீதி அக்கிரமம் ஆகியவற்றை தவிர வேறு எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்கவே முடியாது. இங்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் யூகேவில் ஜமாத் நிறுவப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவேறியதையொட்டி யூகே பார்லிமெண்ட் ஹவுஸில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் 42 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் வந்திருந்தார், 6 அமைச்சர்களும் வந்திருந்தனர், பிற டிப்ளோமேட்ஸ் 20 பேரும், இன்னும் படித்த மக்களும் பலர் வந்திருந்தனர். அவர்களின் முன்னிலையில் நான் இஸ்லாத்தின் அழகிய போதனை மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின் ஒளியில் உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன என்று எடுத்துரைத்தேன். இதை கேட்ட அனைவரும், நீங்கள் எப்போதும் இதைத்தான் உங்களது சொற்பொழிவுகளில் எடுத்து கூறி வருகின்றீர்கள், அஹ்மதியா ஜமாத் எப்போதும் அமைதி மற்றும் சமாதானத்தின் கருத்துக்களையே பேசி வருகின்றது, ஆனால் பிற முஸ்லிம் அமைப்புகள் செய்து வருவது என்ன? இந்த கருத்தை சில அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக கூறிவிடுகின்றனர், ஆனால் சில அரசியல் காரணங்களினால் சிலர் பயந்து பயந்து பேசுகின்றனர். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நான் திருக்குரான் மற்றும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சம்பவங்களை எடுத்து கூறி பேசும்போது இஸ்லாத்தின் அசல் போதனை என்ன என்பது மக்களுக்கு தெரிந்துவிடுகிறது. சிலர் நல்ல தாக்கத்திற்கு ஆளாகின்றனர். ஒரு நாட்டின் தூதுவர் என்னிடம் கூறினார், நேற்று அல்லது நேற்றைய முன்தினம் நடந்த சம்பவமாகும் இது. அவர் கூறினார், நீங்கள் திருக்குரான் வசனங்களை மேற்கோள் காட்டி பேசிய ஒவ்வொரு சொல்லும் எனது உள்ளத்தை சென்றடைந்தது என்றார். இவர் ஒரு கிறிஸ்தவர் ஆவார், இவர் எனது நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் வந்து கலந்து கொள்கிறார், எனவே சகஜமாக பழகக்கூடியவர் ஆவார். அவரிடம் நான், இந்த கருத்துக்களை நான் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக மட்டும் எடுத்துரைக்கவில்லை, இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய வட்டத்திலும் பரப்பவும் வேண்டும் என்றேன். அதற்கு அவர், நான் பரப்பி வருகின்றேன், வருங்காலத்திலும் பரப்பி வருவேன் என்றார். அந்நியர்களின் உள்ளத்தில் நல்ல விளைவு ஏற்படுகின்றது, ஆனால் கல்நெஞ்சம் படைத்த மௌலவிகள் இந்த தூது செய்தியை நமது நாவினால் கேட்டும் அவர்களது உள்ளங்கள் மேலும் கல்லாகிக் கொண்டே செல்கின்றது. நம்மை பொறுத்தவரை இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை கூறுபவர்களின் கூற்றுக்களையும் அதன் விளைவுகளையும் நாம் போக்கி வருகின்றோம். இந்த பணி நம்மை சேர்ந்ததாகும். இஸ்லாத்தின் அழகை உலகிற்கு காட்ட வேண்டியது நமது பணியாகும். எனவே நாம் இந்த வேலையை இன்ஷா அல்லாஹு தாலா செய்து கொண்டே இருப்போம். ஆனால் இஸ்லாமிய நாட்டைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் சில படித்த மக்கள் முல்லாக்களை பின்பற்றி அஹ்மதிகளின் மீது இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைக்கின்றனர். இது இவர்களின் பணியாகும். நாம் நமது பணிகளை செய்து கொண்டே செல்வது போல் அவர்கள் தமது பணியை செய்து கொண்டே செல்வார்கள். இதை பற்றி நாம் கவலையடையக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்களிடம் நாம் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை, நாம் இவர்களின் பக்கம் பார்ப்பதும் இல்லை. இவர்கள் நீதியுடன் அரசாங்கம் நடத்தினால், அநீதியை தடுத்தால், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதன் நற்கூலிக்கு உரியவர்களாக இருப்பார்கள். இல்லையென்றால் நமது இறைவன் நம்முடன் இருக்கின்றான், அவனே நமக்கு ஆறுதல் வழங்குபவன் ஆவான், ஆறுதல் வழங்கிக் கொண்டும் இருக்கின்றான், பாதுகாக்கவும் செய்கின்றான். இல்லையென்றால் நான் முன்னதாக பலமுறை கூறியுள்ளேன், இவர்களின் தீய சூழ்ச்சிகள் மிகவும் அபாயகரமானதாகும். இவ்வுலகிலும் அல்லாஹ் தாலா தன் வாக்குறுதிக்கு ஏற்ப வழங்குவான், மறுமையிலும் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைப்பவர்களை பிடிக்கவும் செய்வான், நிச்சயமாக பிடிப்பான் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் உலக அரசாங்கங்களை பார்ப்பதற்கு பதிலாக இறைவனின் பக்கமே பார்ப்பது அவசியமாகும். இறைவனின் முகத்தை பார்த்தவாறு அவனது கட்டளைகளின்படி வழி நடப்பது அவசியமாகும். மார்க்கத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளவர்கள் அறிவிக்கின்றனர், எவர் நாம் கூறியதற்கு ஏற்ப செயல்படுவதில்லையோ அல்லது எம்மை பின்பற்றுவதில்லையோ அவர் அல்லாஹ்வால் விரட்டப்பட்டவர் ஆவார் என்றும் அவர் நரகவாசி ஆவார் என்றும் கூறி தம் மக்களுக்கு அஹ்மதிகளுடன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று முழு சுதந்திரம் வழங்கியுள்ளனர். எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள், உங்களை கேட்பவர் யாரும் இல்லை என்று கூறுகின்றனர். இதுவே நடந்து கொண்டும் இருக்கின்றது. அதாவது சட்டம் ஓங்க வேண்டும் என்று அரசு வாதம் புரிகிறது. அகமதிகளின் மீது அநீதி இழைத்தால் எதுவும் செய்யாமல் இருப்பது மட்டுமின்றி அநீதி இழைத்தவர்களுக்கு அரசாங்கம் ஆதரவளித்து வருகின்றது. இப்போது 2 நாட்களுக்கு முன் ஓர் அஹ்மதி கராச்சியில் ஷஹீதாகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜிஹ்லம் என்ற இடத்திலும் ஓர் அஹ்மதி கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கப்பட்டுள்ளார். அவர் படுகாயமடைந்து இப்போது மருத்துவமனையில் உள்ளார். அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் நல்ல உடல் நலத்தையும் விரைவான ஷிஃபாவும் வழங்குவானாக. ஜமாத்தை சேராத நபர்கள் சிலர் அஹ்மதிகளுக்கு நண்பர்களாக உள்ளனர். அவர்களும் பாவம் இந்த அநியாயத்தால் பாதிக்கப்படுகின்றனர். கராச்சியில் நடந்த ஷஹாதத் சம்பவத்தில் அஹ்மதியுடன் 2 அஹ்மதிகள் அல்லாத நபர்களும் காரில் இருந்தார்கள். அவர்களும் படுகாயம் அடைந்துள்ளனர். அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. இவர்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இதற்கு முன்னரும் மார்க்கத்தை குத்தகைக்கு எடுத்த நபர்கள் இப்படித்தான் கூறி வந்தனர். ஆனால் அல்லாஹ் தாலா இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றான், எவர் ஒருவர் தன்னை முழுமையாக இறைவனின் விருப்பத்தின் கீழ் கொண்டு வந்து கருணை காட்டுபவராக இருப்பாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனிடம் உள்ளது. அஹ்மதி அல்லாத ஒரு நபர் கராச்சியிலும் படுகாயம் அடைந்துள்ளார். இன்னொருவர் ஜிஹ்லமில் சராயே ஆலம்கீர் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவருடைய நிலை முன்பை விட அல்லாஹின் அருளால் சற்று தேறியுள்ளது. அல்லாஹ் தாலா இவர்களுக்கு ஷிஃபா வழங்குவானாக. நான் கூறி வந்த கருத்து என்னவென்றால், எவர் தன்னை முழுமையாக இறை விருப்பத்தின் கீழ் அர்ப்பணித்துவிட்டு கருணை காட்டுபவராகவும் இருப்பாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனிடம் உள்ளது. சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்லும் சான்றிதழை மார்க்கத்தின் பெயரால் இரத்தம் சிந்தக்கூடியவர்கள் வழங்கக்கூடாது, அல்லது வேறு யாரும் வழங்கக்கூடாது, அல்லது எந்த ஒரு நாட்டின் பாராளுமன்றமும் இந்த சான்றிதழை வழங்கக்கூடாது. அல்லாஹ் தாலா உள்ளங்களின் நிலைகளை நன்கறிகின்றான். யார் நல்ல செயல்களை இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக செய்வாரோ, மேலும் காலத்தின் இமாமிடம் பையத் செய்வாரோ, மேலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளை உள்ளது என்பதற்காக பையத் செய்வாரோ, அப்படிப்பட்ட மனிதர் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை, கவலையடையவும் தேவையில்லை. அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக அவனது போதனையின்படி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலும் அவனை இறைவனின் விருப்பத்தை பெறுபவனாக ஆக்கும். எனவே அல்லாஹ் தாலா மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவாறு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்த ஒவ்வொரு அஹ்மதியும் நிச்சயமாக அல்லாஹ் தாலாவின் கட்டளையை பேணி நடப்பவர்கள் ஆவார்கள். அவர் உறுதியான முஸ்லிம் ஆவார். அவர் அல்லாஹ் தாலாவின் நேசத்தை பெறுபவர் ஆவார். அவர் முஸ்லிம் என்பதற்கு எந்த ஒரு நாடும் அல்லது நாட்டின் பாராளுமன்றமும் அச்சு பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் பார்வையில் முஸ்லிம் எனப்பட்டவர் நான் ஓதிய திருக்குரான் வசனத்திற்கு ஏற்ப இவ்வாறு அறிவிப்பு செய்ய வேண்டும். அதாவது நான் முஸ்லிம் ஆவேன் என்று கூற வேண்டும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, எவர் ஒருவர் தன் எல்லா கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பியவாறு நான் முஸ்லிம் ஆவேன் என்று அறிவிக்கின்றாரோ அப்படிப்பட்ட மக்கள் முஸ்லிம் ஆவர். இங்கு நீர் முஸ்லிமா இல்லையா என்று வேறொருவர் அறிவிக்க வேண்டும் என்று இறைவன் கூறவில்லை. மாறாக ஒவ்வொரு தனி நபரும் தன்னை அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவராக ஆக்கி பிறகு நான் எனது முழு விருப்பத்துடன் முஸ்லிம் ஆவேன் என்று அறிவிக்கின்றேன் என்று கூறி முஸ்லிம் என்ற அடிப்படையில் இறைவன் என் மீது சுமத்திய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று அறிவிக்க வேண்டும். இது வெறும் வாதமாக அல்ல. மாறாக இறைவன் கூறுகின்றான், வஹுவ முஹ்சினுன், அவர் கருணை காட்டுபவராக இருக்க வேண்டும். அவர் இறைவன் கூறிய அனைத்து செயல்களையும் மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். இறைவனின் கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். மேலும் என்னென்ன தீமைகளை இறைவன் தடுத்துள்ளானோ அவற்றிலிருந்து தகர்ந்திருக்க வேண்டும். இதுவே இறைவன் சுமத்திய பொறுப்பை சுமப்பதாகும். இவ்வாறான மனிதர் மீது இறைவனின் அன்பின் பார்வைப்படும். நீங்கள் இவ்வாறு இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எந்தவிதமான அச்சமும் கவலையும் இருக்கக்கூடாது என்று இறைவன் கூறுகின்றான். நல்ல செயல்கள் கடந்த பாவங்களுக்கு பாவமன்னிப்பிற்கு காரணமாக அமையும். மேலும் தொடர்ந்து இடைவிடாது செய்யப்படும் நல்ல செயல்கள் தீமையை விட்டு தவிர்ப்பது மற்றும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவது ஆகியவை வருங்கால தவறுகளில் இருந்தும் மனிதனை பாதுகாக்கும். இவை அச்சம் மற்றும் கவலை ஆகியவற்றிலிருந்து விலக்கி வைக்கும். ஹசரத் மசீமது அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் இதை விளக்கியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். அரபி மொழியில் இஸ்லாம் என்பது ஒரு பொருளுக்கு உரிய விலையை முன்பணமாக செலுத்துதல் அல்லது ஒருவரிடம் தம் பணிகளை ஒப்படைத்தல் அல்லது சமாதானத்தை வேண்டுதல் அல்லது சண்டை சச்சரவை கைவிடுதல் என்று பொருளாகும். அதாவது இஸ்லாம் என்பதற்கு நான்கு பொருள்கள் உள்ளன. ஒரு பொருளுக்குரிய விலையை முன்பணமாக செலுத்துதல், ஒருவரிடம் தம் பணியை ஒப்படைத்தல், சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்தல் மற்றும் எல்லாவிதமான சண்டை சச்சரவுகளையும் கைவிட்டு விடுதல். ஹசரத் மசீமது அலி இஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் நுட்பமான பொருள் இந்த திருக்குரான் வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினூன் ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பிஹி வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அதாவது முஸ்லிம் என்பவர் இறைவனின் வழியில் தனது எல்லா இருப்பையும் அர்ப்பணித்தவரே ஆவார். அதாவது தன்னை அல்லாஹுவுக்காகவும் அவனது விருப்பத்தை பின்பற்றுவதற்காகவும் அவனது மகிழ்வை பெறுவதற்காகவும் முற்றிலுமாக அர்ப்பணித்துவிட வேண்டும். பிறகு இறைவனுக்காக நல்ல செயல்களில் நிலைத்து நிற்க வேண்டும். மேலும் தன் நிலையின் எல்லா செயல்பூர்வமான சக்திகளையும் அவனது வழியில் அர்ப்பணித்துவிட வேண்டும். இதன் பொருள் யாதெனில் கொள்கை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் இறைவனுக்காக மட்டுமே அவன் ஆகிவிட வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், கொள்கை அடிப்படையில் அவனுக்காக ஆகிவிடுதல் என்பது தன்னை முழுவதுமாக இறைவனை கண்டுகொள்ளுதல், அவனுக்கு கீழ்ப்படிதல், அவனது நேசம் அன்பு மற்றும் அவனது விருப்பம் ஆகியவற்றை பெறுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்று நம்ப வேண்டும். செயல்பூர்வமாக அவனுக்கு அர்ப்பணமாவது என்பது தூய்மையான முறையில் உண்மையான நன்மைகள், அவை ஒவ்வொரு சக்தியை சார்ந்ததும் இறைவனின் ஒவ்வொரு தௌஃபீக்கையும் சார்ந்ததுமான நன்மைகளை செய்ய வேண்டும். அவற்றை மிகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் செய்ய வேண்டும். அது கட்டுப்படுதலின் கண்ணாடியில் உண்மையான இறைவனின் முகத்தை பார்ப்பது போல் செய்கையில் அமைந்திருக்க வேண்டும். இந்த நிலையைத்தான் நாம் கொள்கை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் பெற வேண்டும். நாம் நம்மை சீர்திருத்துகிறோம் என்றால், நாம் நமது ஈமானில் உறுதியாக இருக்கின்றோம் என்றால், நாம் நமது செயல்களின் மீது கவனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றால், நமது செயல்கள் யாவும் இறைவனின் விருப்பத்தின்படி அமைந்துள்ளனவா இல்லையா என்று கவனிப்பவர்களாக இருக்கின்றோம் என்றால், அவற்றை இறைவனின் விருப்பத்தின்படி அமைத்திட முயற்சி செய்கின்றோம் என்றால், துவாவில் அதிக ஈடுபாட்டுடன் இருக்கின்றோம் என்றால், உலகவாதிகளின் உலக சட்டங்கள் அல்லது சட்டங்களின் பின்னணியில் அநீதி ஆகியவை நமக்கு இவ்வுலக வாழ்க்கையில் ஒருவேளை வெளிப்படையாக சற்று இழப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். திருக்குர்ஆன் அநீதி இழைப்பவர்களின் உதாரணத்தை நமக்கு எடுத்துக்காட்டி முன்னதாகவே நமது உள்ளங்களை உறுதிப்படுத்திவிட்டது. ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலில் மந்திரவாதியாக வந்தனர். பின்னர் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் கூறிய பதில், ஃபக்தி மா அன்த காசின், இன்னமா தக்தி ஹாசில் ஹயாத்த துனியா, உன்னால் இயன்றதை நீ செய்துகொள், உன்னால் இவ்வுலக வாழ்க்கையை குறித்தே தீர்ப்பு வழங்க முடியும் என்றே கூறினார்கள். அதாவது நீ இவ்வுலக வாழ்க்கையை பற்றி மட்டுமே தீர்ப்பு வழங்க முடியும், இவ்வுலக வாழ்க்கையை தான் முடிக்க முடியும். எனவே எந்த அரசாங்கமும் அநீதி இழைக்க விரும்பினால் அவர்கள் முன்னிலையில் மூமீன்களின் முடிவும் உள்ளது, ஃபிரவுன்களின் முடிவும் உள்ளது. இறுதி வெற்றி அல்லாஹ் தாலாவின் அருளால் மூமீன்களுக்கே கிடைக்கிறது. இங்கும் இன்ஷா அல்லாஹ் தாலா அவ்வாறே வெற்றி கிடைக்கும். உலக மக்களை கண்டு அஞ்சாமல் இருக்கின்ற உறுதியான ஈமானை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அச்சமும் கவலையும் இருக்கிறது என்றால் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை எவ்வாறு பெறுவது, அவனது நெருக்கத்தை எவ்வாறு பெறுவது என்ற கவலை மட்டுமே இருக்க வேண்டும். முஸ்லிம் என்று தம்மை பிரகடனப்படுத்தும் மக்கள் மற்றும் ஈமானுக்கு ஏற்ற நல்ல செயல்களை செய்யக்கூடிய மக்களின் தரத்தை இறைவன் எடுத்து கூறியுள்ளான். இதை சூரா நிசாவின் இந்த வசனத்தில் கூறுகின்றான், வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் வத்தபா மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்பவராகி இப்ராஹிமின் நேரான மார்க்கத்தை பின்பற்றுபவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை தன் நெருங்கிய நண்பராக ஆக்கி கொண்டான். ஆகவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவது அவசியமாகும். அல்லாஹ் தாலாவின் நண்பன் ஆகிவிட வேண்டுமென்றால் இது அவசியமாகும். மில்லத் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன. ஒன்று வழி பாதை என்பதாகும். மதம் என்பது இதன் பொருளாகும். இதன்படி அல்லாஹ் தாலா ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகளை கூறும்போது வ இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று கூறுகிறான். ஹஸ்ரத் மசீமுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள், இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழி இதுவாகும். அவனது பாதையில் சத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற நெருக்கத்திற்கு காரணம் இதுவாகும். அல்லாஹ் கூறுகின்றான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, அதாவது இப்ராஹிம் விசுவாசம் காட்டியவர் ஆவார். இறைவனுடன் விசுவாசம், சத்தியம், தூய்மை ஆகியவற்றை மேற்கொள்வது ஒரு மரணத்தை வேண்டுகிறது. மனிதன் இவ்வுலக இச்சைகள் மற்றும் பெருமிதங்களின் மீது தண்ணீர் தெளித்துவிட்டு எல்லா எழிவு மற்றும் கடினம் ஆகியவற்றை இறைவனுக்காக பொறுத்து கொள்ள தயாராகாதவரை இந்த நற்குணங்கள் உருவாகாது. அவர்கள் மேலும் கூறுகின்றார்கள், மனிதன் தூய்மையான முறையில் இறைவனுக்காக அர்ப்பணமாகிவிடாதவரை, அவனது வழியில் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளாதவரை உண்மை மற்றும் தூய்மையின் சாயல் உருவாவது கடினமாகும். அல்லாஹ் தாலா செயல்களை விரும்புகின்றான். அவன் செயல் மூலமே திருப்தி அடைகின்றான். அப்படிப்பட்ட செயல் துன்பத்தால் விளைகிறது. ஆனால் மனிதன் இறைவனுக்காக துன்பத்தை சகித்துக் கொள்ள தயாராகும் போது இறைவன் அவரை ஒருபோதும் துன்பத்தில் ஆழ்த்தமாட்டான். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அல்லாத ஏனையவற்றிலிருந்து உள்ளத்தை தூய்மையாக்கி இறை நேசத்தை கொண்டு நிரப்பி இறை விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு நிழல் அதன் அசல் பொருளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இருப்பதைப் போல் அந்த மனிதனின் விருப்பமும் இறைவனின் விருப்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவற்றிற்கு இடையே வேறுபாடு இருக்கக்கூடாது. இவ்வனைத்தும் துவாவின் மூலம் கிடைக்கின்றது. இவ்வனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சிறப்பம்சமாகும். பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் உண்மைத்துவம் ஒருவர் தன் எல்லாவற்றையும் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான சக்திகள் அனைத்தையும் இறைவனுக்காகவும் அவனது வழியிலும் அர்ப்பணமாக்கிவிடும் போதுதான் தெளிவாக புரியும். மேலும் இறைவன் புறமிருந்து அவனுக்கு கிடைத்த எல்லா அமானிதங்களையும் திரும்ப அவனிடமே உண்மையான முத்துக்களைப் போல் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். கொள்கை அடிப்படையில் மட்டுமல்லாது செயல்பூர்வமாகவும் அவனது கண்ணாடியில் இஸ்லாம் மற்றும் அதன் எல்லா வடிவமும் காட்டப்பட வேண்டும். அதாவது தான் ஒரு முஸ்லிம் என்று பிரகடனம் படுத்தும் நபர் தன் கை, கால்கள், உள்ளம், மூளை, அவரது அறிவு மற்றும் புரிகின்ற திறன், அவருடைய கோபம் மற்றும் கருணை, அவருடைய பொறுத்து கொள்ளும் தன்மை மற்றும் அவரது அறிவு, அவரது எல்லா ஆன்மீக மற்றும் பௌதீக திறன் மற்றும் சக்திகள் அவரது கண்ணியம் மற்றும் செல்வங்கள், அவரது ஓய்வு மற்றும் மகிழ்ச்சி, இன்னும் அவரது உச்சி முடி முதல் கால் நகம் வரை வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் உள்ள அனைத்தும் அவரது எண்ணங்கள், அவரது உள்ளத்தின் அச்சங்கள் உட்பட அவரது மன உணர்ச்சிகள் ஆகிய அனைத்தும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்திட வேண்டும். எவ்வாறு ஒரு மனிதனின் உறுப்புகள் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனவோ அவ்வாறே இவை அனைத்தும் இறைவனின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட வேண்டும். சத்தியத்தின் நடை இந்தளவிற்கு ஆகிவிட வேண்டும். இனி அவரிடம் உள்ளவை யாவும் அவருடையது அல்ல, அவை அனைத்தும் இறைவனுடையதாகிவிட்டது என்று நிரூபணமாகிவிட வேண்டும். எல்லா உறுப்புகளுள் உள்ள சக்திகளும் இறை தொண்டில் முற்றிலும் தன்னை மாய்த்து கொண்டவாறு ஈடுபட வேண்டும். இந்த தரத்தையே ஒவ்வொரு அகமதியும் அடைய முயற்சி செய்ய வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் இதை அடைய முயற்சி செய்வது அவசியமாகும். இந்த தரத்தை நாம் அடைய முயற்சி செய்யும் போதுதான் நாம் உண்மையான முஸ்லிம் என்று பிரகடனம் செய்ய முடியும். அப்போதுதான் நாம் இறைவனின் பாதுகாவலில் கீழ் வரக்கூடியவர்களாக இருப்போம். ஜமாத் என்ற அடிப்படையில் நம்மில் பெரும்பான்மையினர் இந்த தரத்தை அடைபவர்களாக இறைவன் ஆக்குவானாக. துவாவின் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாகவும் நாம் உண்மையில் இஸ்லாத்தின் சாயலை மேற்கொள்பவர்களாகவும் இருப்போமாக. பிறகு இறைவனின் அருள்கொடைகளை நாம் ஈர்த்தவாறு புஷ்ரா லில் முஸ்லிமீன், கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று கூறிய மக்களில் நாம் சேர வேண்டும். அதாவது கட்டுப்படுவதற்காக தூய முறையில் இஸ்லாத்தின் கட்டளைகளின்படி செயல்படுபவர்களுக்கு நற்செய்தி உள்ளது. அல்லாஹ்வின் புறமிருந்து நற்செய்தி கிடைக்கும் போது எதிரிகள் வேரறுக்கப்படுவதும் முடிவுக்கு வருவதுமான காட்சிகளும் நமக்கு தென்படுகின்றன. நம்மில் பலருக்கு துவாக்களின் பக்கம் கவனம் ஏற்படும்படி அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லா அகமதிகளுக்கும் துவாவின் பால் கவனம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் சிறப்பான தொடர்பு ஏற்படட்டுமாக. விரைவில் நாம் எதிரிகளின் தீய முடிவை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போமாக. நான் ஏற்கனவே கூறினேன், கராச்சியில் ஓர் அஹ்மதி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். அவரை பற்றிய விவரங்களை எடுத்து கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவருடைய ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இவரது பெயர் மதிப்பிற்குரிய சௌத்ரி ஹாமித் சமி சாஹிப் ஆகும். இவர் மர்ஹூம் சௌத்ரி அப்துல் சமி ஹாதிம் சாஹிப் அவர்களது மகன் ஆவார். இவர் கராச்சியில் குல்ஷனே இக்பால் என்ற இடத்தில் வசித்து வந்தார். ஜூன் 11 தேதி இவர் ஷஹீதாகியுள்ளார். இவரது குடும்பத்திற்கு இவருடைய பாட்டனார் மதிப்பிற்குரிய சௌத்ரி அப்துல் ரஹீம் சாஹிப் மூலமாக அஹ்மதியத் கிடைத்தது. இவருடைய பாட்டனார் குர்தாஸ்பூர் இந்தியாவைச் சேர்ந்தவர் ஆவார். இவருடைய பாட்டி மதிப்பிற்குரிய சர்தார் பேகம் சாஹிபா, ஹசரத் மசீமுத் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய சஹாபி மதிப்பிற்குரிய சௌத்ரி முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் மகள் ஆவார்கள். இவரது பாட்டனார் சௌத்ரி அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் 1924 பையத் செய்தார்கள். பையத்திற்கு பிறகு இவர் தம் பெற்றோரின் கடும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது வந்தது. ஆகவே இந்த எதிர்ப்பு இன்று முதல் ஆரம்பமான ஒன்று அல்ல, இது எப்போதும் இருந்து வரும் ஒன்றாகும். இவரது பாட்டனாருக்கு அவருடைய தந்தை கடுமையாக தண்டனை கொடுத்தார். அவருடைய உள்ளங்கையில் கட்டிலை வைத்து கட்டி அதன் மீது ஏறி தூங்குவார். இவ்வாறு இவருடைய பாட்டனார் இரவு முழுவதும் கை கட்டப்பட்ட நிலையிலேயே இருப்பார். இதன் காரணமாக இவரது உள்ளங்கையில் தழும்பும் ஏற்பட்டுவிட்டது. பிறகு 1929 இவர்கள் லாகூருக்கு இடம்பெயர்ந்து அங்கேயே தங்கினார்கள். ஹாமித் சமி சாஹிப் அவர்களும் லாகூரில் தான் பிறந்தார்கள். இவருடைய கல்வி தகுதி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகும். இவரது தந்தையாரும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆவார். இவருக்கு பண்ணை ஒன்று இருந்தது. இதை இவர்கள் கவனித்து வந்தார்கள். ஷஹாதத்தின் போது இவரது வயது 48 ஆகும். அல்லாஹ்வின் அருளால் இவர் வசியத் செய்தவர் ஆவார். அசர் தொழுகைக்கு பிறகு ஏறக்குறைய 6:30 தமது பண்ணையிலிருந்து கராச்சியின் ஜின்னா ரோட்டில் காரில் சென்று கொண்டிருந்தார். ஜமாத்தை சேராத 2 நபர்களும் இவருடன் காரில் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் தம் அலுவலகத்திலிருந்து சற்று தூரம் சென்றதும் அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து இவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். காயமுற்றிருப்பதை பார்க்கும்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து காரின் இரண்டு புறம் இருந்தும் இவர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றனர் என்று தெரிகிறது. இவருடைய நெற்றியில் 6 தோட்டாக்கள் பட்டன, பிறகு இடுப்பு மற்றும் முகத்தில் தோட்டாக்கள் பாய்ந்துள்ளது. இதனால் இவர் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார். இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிவோன். இவருடன் இருந்த இரண்டு நபர்களுக்கும் நான் கூறியது போன்று இவர்கள் காயமடைந்துள்ளார்கள். இவர்களில் ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அல்லாஹ் தாலா இவர்கள் மீதும் கருணை காட்டுவானாக. காயமடைந்த இரண்டு நபர்களுக்கும் நேரடியாக குண்டுகள் படவில்லை என்றே தெரிகிறது. இவர் மீது பாய்ந்த தோட்டாக்கள் இவருடைய உடலிலிருந்து ஊடுருவி மற்ற இரண்டு நபர்களின் மீதும் பட்டு காயமடைந்திருக்கின்றார்கள். ஷஹீத் மர்ஹும் தமது ஹல்காவில் செக்ரட்டரி மாலாக இருந்தார். இது தவிர இவர் முதலில் ஹுத்தாமுல் அஹமதியாவின் பொறுப்பாளராக இருந்தார். பின்னர் அன்சாருல்லாஹ்வின் சந்தா பிரிவில் பணியாற்றி வந்தார். இவர் மிகவும் நல்ல இயல்புடையவர் ஆவார், நல்லொழுக்கம் கொண்டவர் ஆவார், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர் ஆவார், மிகவும் அதிக அன்பு செலுத்துபவர் ஆவார். இவர் தன் மனைவி மற்றும் மக்களை மிகவும் நேசிப்பவராக இருந்தார். பிற மக்களிடமும் பரிவுடன் நடந்து கொள்வார். இவருடைய ஹல்காவின் சதர் கூறுகின்றார், ஷஹீத் மர்ஹூம் மிகவும் கீழ்ப்படியும் குணமுடையவர் ஆவார். நான் மே மாதம் சந்தாவை பூர்த்தி செய்யுமாறு கூறினேன். உடனடியாக இவர் முழுமையாக தன்னுடைய சந்தாவை செலுத்திவிட்டார். இவர் ஜூன் 11 தேதி, அதாவது இவர் ஷஹீதான தேதி அன்று ஒரு நாள் முன்பு வசியத்து செய்தவர்களுக்காக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மிகவும் சிறந்த முறையில் வசியத்தின் முக்கியத்துவம் மற்றும் சந்தாவை பற்றி சிறந்த முறையில் உரையாற்றினார். இவர் சொற்பொழிவு நிகழ்த்துபவராவார். இன்டர்ன்ஷிப் செய்வதற்காக அஹ்மதிகளுக்கு உதவி செய்து வந்தார். இவருடைய மனைவி சபா ஹாமித் சாஹிபா ஆவார்கள். இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் மூசா ஹாமித் சாஹிபா 14 வயது ஆகின்றது. இரண்டாவது மகள் பாரியா ஹாமித் 7 வயது ஆகின்றது. மகன் ராசிக் அகமது 9 வயதாகின்றது. அல்லாஹ் தாலா இவர்களுக்கு பொறுமையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களுக்கு இறைவன் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. இவரது இன்னும் சில சகோதரர்களும் சகோதரிகளும் பாகிஸ்தானுக்கு வெளியே பிற நாடுகளில் வசிக்கின்றனர். அல்லாஹ் தாலா இவரது தர்ஜாக்களை உயர்த்தி கொண்டே செல்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லிலஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله